இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருபூல அழகுமலை ராமதேவர் அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றார் காசி நந்தி தேவர் நற்றார் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேலி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்த நேருளம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் மற்ற உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமையும் இந்த நாளில் வழமை போல நான் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் பாபாஜி கொணருவார் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 161, 162, 163, 164. கீழை நாடுகளின் அரசியல் கீழை நாடுகளின் அருளியல் அற்புதமானது, படிப்பதற்குரியது. முனிவர்கள் ஆழமான உபதேசங்கள் சாதாரண மனிதனுக்கு புலனாகும். ஆன்மீகம் உலகியலிலிருந்து ஒருபோதும் பிரிந்ததில்லை. அவற்றின் கலவை மனத்திற்கு தெம்பளிக்கும் மருந்து. உலகியல் இல்லாமல் மனத்தால் இருக்க முடியாது. ஆனால் ஆன்மீக நாட்டமும் அதற்கு உண்டு. சமயத்தை கற்கும் உயர்நிலை மாணவனுக்கு ஆன்மீகம் மட்டுமே கவனத்தை ஈர்க்கும். கவனம் முழுவதையும் ஈர்க்குமானால் பல பேருக்கு சமயம் ஆர்வம் தராது. செல்வத்தை தியாகம் செய்ய நம்மில் எவ்வளவு பேர் தயார்? இருப்பினும் சோகமான நேரத்தில் சமயத்தின் மூலம் ஆறுதல் பெற விளைகின்றோம். சமயம் என்ற அமுதம் சிறிது ஆறுதலை அளிக்கின்றது. சுகத்தின் நடுவே எங்கும் பரந்த சக்தியை நாம் மறந்தே விடுகின்றோம். ஆனால் சமயத்தின் ஆறுதல் அளிக்கும் தன்மையை எவ்வாறு மறக்க முடியும்? ஆபத்தில் பயந்த குழந்தை தாயை அணுகுவது போல நாம் கடவுளை அணுகுகின்றோம். இதிலும் சிறிது சேர்க்கை உண்டு. நமக்குள் உயர் உணர்வு நிலை உண்டு. ஆனால் இந்த செய்கை இயல்பு அதனை மறைக்கின்றது. நமக்குள் எப்போதும் அகப்போராட்டம் உண்டு. இது ஆரோக்கியமானது அன்று. இங்குதான் ஞானியர் உபதேசன் நமக்கு உதவி செய்கின்றது. அன்றாட வாழ்விலிருந்து சமயத்தை பிரிக்க தேவையில்லை. வாழ்க்கை சுயநலம் சுயம் சுயம் வாழ்க்கை சமயமிக்கதாக ஆக்கப்படலாம். மனித செயல் இந்த அளவுகோளால் தீர்மானிக்கப்பட வேண்டும். அப்போது மனிதத்தன்மை இல்லாத செயல் எல்லாம் மறையும். சாதாரண வாழ்விலும் தெய்வ அருளை பெறலாம் என்று பல ஞானியர் நிரூபித்திருக்கின்றார்கள். ஆனால் தான் பார்க்காததை உலகம் நம்ப மறுக்கின்றது. இதனால் பாபாஜி போன்ற தெய்வீக புருஷர்கள் தோன்றி எம்மை வழி நடத்த வேண்டியிருக்கின்றது. அவர்கள் நமக்கு மிகவும் தேவைப்படுகின்றனர். பாபாஜி எல்லா காலத்துக்கும் உரிய மிகப்பெரிய குரு. அவர் வாழ்வை பற்றி சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். துறவியான புராகம் எந்த சமய அமைப்பையும் உருவாக்கும் எண்ணம் அவருக்கு இருந்ததில்லை என்றார். அவர் தனியாகவே பல ஆண்டுகள் இருந்த அவர் தமக்கு இரு கடமைகள் உண்டு என்பதை அறிந்தார். அதற்குரிய காலம் வந்ததும் அவர் தயங்கவில்லை. அவர் அறியாமலேயே அவரது செயல்பாடுகள் மெதுவாக பரவின. சாதகர் அவரை நோக்கி வழிகாட்டுதலுக்காக குவிந்தனர். யோகதா சத்சங்கத்தின் வழிகாட்டும் சக்தியானார் பாபாஜி. தன் பணியில் புகழையோ பெருமையையோ பாபாஜி சிறிதும் நாடவில்லை. உண்மையை உணர்த்துவதே அவரது நோக்கம். தெரிவு செய்யப்பட்டவருக்கு கிரியா மார்க்கத்தை அவர் பல ஆண்டுகள் உபதேசித்தார். அவர் முயற்சி வெற்றி பெற்றது. நாடு முழுவதும் அவரது சங்கத்திற்கு பல கிளைகள் தோன்றின. அவரது சீடர்களின் தன்னலமற்ற தொண்டால் சங்கம் நன்கு வளர்ந்தது. பாபாஜியின் முகத்தில் வினோதமான கவர்ச்சி உண்டு. அது எப்போதும் ஆனந்தத்தை பாய்ச்சும். அவரோடு இருப்பது எல்லா கவலையையும் மறைக்கச் செய்யும். அவரிடம் அற்புத தெய்வீகம் குடிகொண்டிருந்தது. குழந்தையை போன்றவர் அவர். ஆனால் அவரது ஞானமோ மிகப் பரந்தது. சமயம் அனுஷ்டிக்க முடியாத ஒன்று என்று யாரும் வருந்தக்கூடாது என்பதே அவரது நோக்கம். அவரது மார்க்கம் எல்லோரும் பின்பற்றக்கூடியது. தன்னலமற்ற தன்மையும் துணிவும் கொண்ட அவர் எப்போதும் அறியாமை மிக்கவருக்கும் ஆதரவற்றவருக்கும் உதவ தயாராக இருந்தார். ஆனால் அவர் எந்த பயனையும் பதிலுக்கு எதிர்பார்க்கவில்லை. மற்றவர் மகிழ்ச்சியோடு இருக்க அவர் உதவுகின்றார். அவர்கள் வாழ்க்கையை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. நமக்குள் ஆன்மீக விளக்கை ஏற்ற அவர் தேவை. அவர் உண்மையை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அவர் நமக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கின்றார். அவரே கிரியா பாபாஜி. அவர் முன் நாம் சிறியவராக நிற்கின்றோம். பாபாஜியின் ஆசிகள் நமக்கு எப்போதும் கிடைக்கட்டும். இதனை கவிதையாக பின்வருமாறு கூறலாம். துயர்மிகு இறந்த காலத்திலிருந்து வடித்து சிதறியது ஒளிவெள்ளம். துயர்மிகு இறந்த காலத்திலிருந்து வடித்து சிதறியது ஒளிவெள்ளம். கீழ் மேல் நாட்டு இதயங்களை புனித இசையாய் இணைத்தது ஆன்மீக அமைதியின் ஆனந்தம். மனிதன் உயர் மனிதனாக தெய்வீக மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. குழந்தை தோளில் புறாவாய் மென்மையாய் அமைதி இறங்குகின்றது அதன் முகத்தில். ஆற்றல் இனிமை மென்மை தவழும் பாபாஜியின் அன்பு என்று அந்த கவிதை சொல்கின்றது. இவ்வுலகின் பெருமை என்பது உலகில் தோன்றிய பெரியவர்களின் பெருமைதான். இந்த மேதைகளும் ஞானிகளுமே வரலாற்றின் பக்கங்களை நிரப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் நாட்டிற்கு இனத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். எங்கு சிறப்பான ஆற்றல், குணம், வல்லமை ஆகியவை இருக்கின்றதோ அங்கு தெய்வீகம் வெளிப்படும் என்கின்றது பகவத்கீதை. இது திவ்ய விபூதி எனப்படும். இந்த ஒளிகள் இவ்வுலகை மறைந்தே ஆளும் பரம்பொருளின் வெளிப்பாடுகள். இவற்றின் ஆன்மீக குணம் உண்டு. பெருமை என்பது ஆத்மாவிலிருந்து உதிப்பது. பாபாஜியின் எளிய ஆளுமையில் இந்த அரிய ஆன்மீகத்தன்மை வெளிப்படுவதை காணலாம். அவரிடம் தெய்வீகத்தின் சாட்சியை வாழும் உண்மையாக காண முடிகின்றது. உயர்ந்த காரியங்களுக்காக நீ பிறந்திருக்கின்றாய். நீ மிக நல்ல எதிர்காலம் உனக்கு காத்திருக்கின்றது. கிரியா யோகத்தை நன்கு பயன்படுத்தி உன்னிடம் மறைந்து கிடக்கும் ஆற்றலை வெளிப்படுத்து என்று சத்குருதேவா பாபாஜி சொன்னார். 1952 செப்டம்பர் 17 இரவு 2 கூறினார் இவ்வாறு. அது எவ்வளவு அருமையான நாள். உயர்ந்த காரியங்கள் என்றால் என்ன? நிச்சயமாக ஆன்மீகம்தான். உலகில் நாம் விளக்கக்கூடாத உயர் செயல்களாம். ஆன்மீக தெய்வீய செயல்களை செய்யவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். தற்போதைய பொருளியல் வாதத்தின் விளைவே எதிர்காலம். ஆனால் அது மோசமாக இருக்கும். உயர் நோக்கின் விளைவாக மகிழ்ச்சியும் சுகமும் கிட்டும் ஒளி அமையும். எனவே தைரியமாகவும் கவனத்தோடும் உழையுங்கள். விலங்குத்தன்மை கூடாது. போலித்தனத்தை விட்டு நிமிர்ந்து நில்லுங்கள். சந்தோஷமாக இருங்கள். ஆனந்தத்தை அனுபவியுங்கள். ஆனந்தத்தின் ஆனந்தம் உண்டு. ஆனந்தமாக வேலை செய்தால் அது சாதனையாகும். பாபாஜி இதனை விரும்புகின்றார். தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி ஆகியவை தேவை. அதுவே அவருடைய செய்தி. எவ்வளவு அழகான கருத்து! அதை இந்த வார்த்தை மூலம் சொல்கின்றார் பாபாஜி. இகழ்ச்சி, புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் வெறும் வார்த்தைகள். அவை ஆன்ம ஒளியை பாதிக்க மாட்டார். தூள உடம்பை கூட அவை தொடுவதில்லை. வெளியில் நிகழும் அதிர்வுகள் அவை. உலகம் உன்னை தூற்றட்டும், இகழ்ச்சி மலையில் நினைக்கட்டும். மக்கள் உன்னை அயோக்கியர்கள் என்று தூற்றட்டும், பயப்படாதே. நீ பிரம்மமே, அன்றி வேறில்லை. விவேகத்தை கற்றுக்கொள். பொறி புலன்களை வெறுத்து ஒதுக்கு. உன்னிடம் இருப்பதை மற்றவருக்கு கொடு. உள்நோக்கிச் செல். அகந்தையை அடக்கு. இதயத்தை தூய்மையாக்கு. அன்பு பாலத்தை கட்டு. அமைதியின் ராஜ்யத்தில் நுழை என்கின்றார் பாபாஜி. உலகத்தில் துன்பம் அதிகம், வெறுப்பும் அதிகமே. வாழ்க்கை சுறுசுறுப்பு அற்று காணப்படுகின்றது. மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ என்ன இருக்கின்றது? ஏதுமில்லை என்றே கூறலாம். மகிழ்ச்சியின் விளைவு தெய்வீகம். தெய்வீகத்திலிருந்து அது தோன்றுகின்றது. ஆனால் தெய்வீகம் என்பது யாது? தோற்றத்தை பற்றி சிந்தியுங்கள். கடவுளை அடைய வேண்டும். இல்லையே, பலாத்காரம், பொருளியல்வாதம் ஆகியவை மனிதனை பந்தத்தில் சேர்க்கும். அதனை எதிர்த்து கடவுளை நேசிப்பவர்கள் மனிதனின் பெருமையை போதிக்க வேண்டும். இந்த மதிப்புகள் பல தலைமுறைகளை பாதித்திருக்கின்றன. இயற்கையின் கொடுமைகளை வெல்ல சமுதாய தனி மனித கொடுமைகளை நீக்க உதவி செய்கின்றன. எல்லா உரிமைக்கும், உலகியல் நன்மைக்கும் ஆன்மீக மதிப்புகளே காரணம் என வரலாறு கூறுகின்றது. எனவே அது எல்லோரையும் கடவுளை தேட சொல்கின்றது. முதலில் எது இருந்தது? கடவுள் மட்டுமே. அவர் எவ்வாறு தனியாக வசிக்க முடியும்? அவர் ஒரு பெரிய படைப்பாளி. தம் உருவத்திலிருந்து பொருட்களை படைத்தார். நாம் அப்போது யார்? எல்லோருமே கடவுளிடமிருந்து வெளிப்பட்டவர்கள். அவர் நமக்குள் வசிக்கின்றார். அவரை நம் செயலில், எண்ணத்தில், கனவுகளில் வெளிப்படுத்துவோமானால் முடிவு பாதையை கண்டவராவோம். மீண்டும் நம் மூலத்திற்கு செல்வோம். கடவுளை அடைந்து தெய்வீகத்தில் வாழ்வோம். தெய்வீக வாழ்க்கை நடத்துவோம். ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது? நமது இயல்பே அன்புதான். தெய்வீக விதிக்கு எதிராக செல்லாதீர். உண்மை அன்பாக விளங்குகின்றது. அன்பிலிருந்தே நீங்கள் பிறந்தீர்கள். அன்பாலேயே வாழ்கின்றீர்கள். அன்புக்கே திரும்பிச் செல்கின்றீர்கள். எனவே அன்பை பற்றியே சிந்திப்போம். அன்பையே தியானிப்போம். அதையே பயில்வோம். அன்பே நமக்கு உணவு, உடை, வலிமை எல்லாம். இந்த ஆன்மீக விதியே வாழ்வின் விதி. தெய்வீக வாழ்க்கையும் கூட அன்பே உணவு. இங்கு நித்தியத்திற்கான செய்தி உண்டு. புனித வாழ்க்கைக்கான ஆனந்தம், அமைதிக்கான செய்தி இது. தொடர்ந்தும் எல்லோரையும் நேசிப்போம். தெய்வீக வாழ்க்கையை ஒளி வாழ்வு தொடரும். பாபாஜியின் கிரியா யோகத்தை பின்பற்றுவோம் என்றார் பாபாஜி. உலகத்தையே பற்றி நினையுங்கள். உலகில் துன்பம், துயரம், ஏமாற்றம் ஆகியவை உண்டு. செயற்கை நாகரிகம் என நாடுகின்றோம். கடவுளை பற்றிய உணர்வு மறைந்து வருகின்றது. இருப்பினும் நம்மை நாம் படித்தவர் என்று அழைத்துக் கொள்கின்றோம். இது வெறும் அறியாமையே. இதனால் வரும் துன்பங்கள் எண்ணில் அடங்கா. இந்த அறியாமையை நீக்க வேண்டும். இந்த அறியாமை உறக்கத்திலிருந்து சத்குரு பாபாஜி குரல் நம்மை எழுப்புகின்றது. இன்று நம்மை சுற்றி ஒரே துயரம். மனிதன் மகிழ்ச்சி இழந்து காணப்படுகின்றான். இதிலிருந்து விடுபட வழி உண்டு. ஒரு தீர்வு உண்டு. சம்சார கடலின் பெரிய அலைகளிலிருந்து ஆத்மஞான படகு நம்மை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும். மிக மோசமான துயரம் கூட நம்மை பாதிக்காது. ஆகவே ஆத்ம ஞானத்தை பெறுங்கள். முனிவர்களின் ஞானத்தை வாழ்வில் பயன்படுத்துங்கள். உங்களை உயர்த்தி கிரியா பாபாஜி உங்கள் அருகிலேயே இருக்கின்றார். மனிதன் தன்னிடம் இருப்பதை வெளிக்காட்ட வேண்டும். அவனது எண்ணமும் செயலும் கடவுளின் வெளிப்பாடாக அமைதல் வேண்டும். மனிதன் ஞான ஒளி பெறட்டும், ஆழ்ந்த உறக்கத்தைப் போல் அமைதி கிடைக்கட்டும் என்கின்றார் பாபாஜி. புதுவாழ்வை புதுக்கி கொள்ள நமக்கு தூக்கம் தேவை. அவ்வாறே ஞானத்தை புதுப்பிக்க மௌனம் தேவை. மேலும் சிந்திப்போம். நமக்கு அமைதி உடனடியாக தேவைப்படுகின்றது. தியானத்தின் மூலமே இது சாத்தியம். அறியாமையால் அன்று, ஆனால் அறியாமையே நம்மை இன்று ஆட்டி படைக்கின்றது. தேவையான வலிமையை அது கொள்கின்றது. இதனால் உலகம் வேறு பாதையில் செல்கின்றது. ஆத்ம ஞானமே வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். அறிவு, திட்டமிடல், செயல் ஆகியவை வெற்றிக்கு தேவை. இறுதியில் செயலே உண்மைக்கு அழைத்துச் செல்லும். இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்லும். அழிவிலிருந்து அழியாமைக்கு அழைத்துச் செல்லும். எனவே நமக்கு ஆத்ம ஞானம் தேவை. நம்மை நாம் அறிந்தால் பிறரை அறியலாம். பிறரை நேசியுங்கள். நேசிப்பதால் எல்லோரிடத்திலும் கடவுளை நேசிக்கின்றீர்கள். பிறரை உங்களாகவே நேசியுங்கள். இதுவே பாபாஜியின் உபதேசம். நம்மை அறிதலும் பிறரை அறிதலும் அனுபவத்தில் ஒன்றே. இரண்டையும் அறிதல் வேண்டும். எனவே நம்மையும் அறிதல் வேண்டும், பிறரையும் அறிதல் வேண்டும். ஆனால் ஆத்ம ஞானம் அதற்கு அடிப்படை தேவை. ஆத்ம ஞானம் என்றால் என்ன? தன்னலமற்ற தன்மை. மனித சமுதாயம் முழுமைக்கும் நல்லதே நினைக்க வேண்டும். முதலில் எது இருந்தது? காரண கர்த்தா இன்றி திடீரென்று நாம் தோன்றிவிடவில்லை. முதலில் கடவுள் மட்டுமே இருந்ததாக சொல்கின்றார்கள். அது உண்மையே. போக போக அவர் தம்மை பலவாறு வெளிப்படுத்த விரும்பினார். நாம் பலர். எனவே கடவுள் நமக்குள் வசிக்கின்றார். நாம் அவரது வெளிப்பாடுகள். அது பற்றி ஆழமாக சிந்தித்தால் அது நம்மை உண்மைக்கு அருகில் அழைத்துச் செல்லும். உலகம் முழுவதும் சகோதரத்துவம் அமைய ஆத்ம ஞானமே வல்லமை படைத்தது. நித்திய அமைதிக்கு அது ஒன்றே வழி. முடிவு என்ன? சோகம் இருக்காது, துயரம் இருக்காது, தொடர்ந்த மகிழ்ச்சியும் இயைவும் உள்ள நாளை காணுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று மிகவும் அற்புதமான பல விடயங்களை பாபாஜி இந்த வாசிப்பில் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு சொல்லுக்குமே அதில் பல கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. மீண்டும் மீண்டும் இதை வாசியுங்கள், கேளுங்கள். இந்த சத்சங்கத்தை இது மிகவும் அருமையான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாபாஜியின் அடித்தளமான கிரியா யோகி யோக சாதகர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி செல்வதற்குரிய பல விடயங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்களை மீண்டும் கேளுங்கள், அதை உணருங்கள். அதுதான் இன்றைய சத்சங்கத்தின் மகிமை என்று சொல்லி இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் வியாழக்கிழமை குருவாரம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நீண்ட சொற்களோட நம்மளை வழி நடத்தின ஒரு சத்சங்கமாக அமைஞ்சிருக்கு. நல்ல கருத்துக்கள் நீண்டி படிச்சிருக்கோம். இதனுடைய கருத்து தான் முக்கியமானது. சொல்லு எழுத்து வடிவா வந்திருக்கு. இதனுடைய கருத்து வந்து அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இதான் சரி, இப்ப இன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயத்தையும் சைவ சித்தாந்தம் ரொம்ப சிறப்பா சொல்லுது. இதனுடைய அர்த்தத்தை தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. அதுக்குதான் நம்ம வந்து சைவ சித்தாந்தத்தை விடாத நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், சாதனா பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரியா யோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாதனா பண்ணிக்கிட்டே இருக்கணும், கருத்துக்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப கேட்டுட்டே இருக்கக்குள்ள இதுக்கு அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் புரியும். விளக்கம் புரிஞ்சதுன்னா அப்ப நீங்க நடக்கிற பாதையில முள்ளுகள்லாம் இருந்தா முள்ளோ கல்லோ பாறையோ எது கடந்தாலும் எடுத்து போட்டுட்டு போறதுக்கு ஏதுவாக காலம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்ன்றது சைவ சித்தாந்தம் நமக்கு போதிக்குது. இந்த வகையில இது வந்து ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம். மறுபடியும் கேளுங்க, கேட்டு இந்த காணொலியை போட்டு கேட்டு நிதானமா அதை கேள்விக்கு கொண்டு வாங்க. அதுல இருந்து பதில பெறுங்க, பதில பெற்று சிந்திங்க, சிந்தித்து அதுல தெளிவடைங்க, தெளிவடைஞ்ச பிறகு செயல்படுங்க. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. எது ஒண்ணும் அப்படியே நம்ம எடுத்துக்கவும் கூடாது, எது ஒண்ணும் உண்மைன்னு நம்ம நினைச்சிடவும் கூடாது. அதே சமயத்துல அனுபவத்துக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு உண்மை வந்து வெளிப்படும். அப்ப அனுபவம் பெறணும், அதுதான் முக்கியம். அனுபவம் பெறத்துக்கு நீங்க முயற்சி பண்ணணும். உங்களுக்கு பரம்பொருளும் திருவருளும் கண்டிப்பா இதை கூட்டி வைக்கும், குருவருளும் திருவருளும் கண்டிப்பா கூட்டி வைக்கும் என்றது என்னுடைய ஒரு சிறிய நம்பிக்கை. அதை நீங்க பெரிய நம்பிக்கையா உங்களுடைய விருப்பத்தை வச்சுதான் உருவாக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படி இருக்கிறதுனால நாம எதை விரும்புறோமோ அதை கொடுக்குது. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் அது அது தயாரா இருக்கு. உங்களுடைய விருப்பம் முக்கியம், உங்களுடைய வைராக்கியம் முக்கியம், உங்களுடைய வினையும் அதுல முக்கியமா இருக்கு. அதை தாண்டி போறதுக்கு நம்மளுக்கு அந்த அதை வெல்றதுக்கு வேண்டிய உத்தி வந்து பாபாஜி நமக்கு கிரியா யோகத்தை கொடுத்துருக்காரு, அதுல சைவ சித்தாந்தத்தையும் கொடுத்துருக்காரு. நீங்க தான் அதுல பயணிக்க போறீங்கன்றத உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு பாபாஜி துணை அனுப்பார். அப்படிதான் எல்லாருக்கும் நின்றுகிட்டு இருக்காராம். சில பேருக்கு அது தெரியுது, சில பேருக்கு தெரியல. தெரிஞ்சியும் அவங்களால ஏத்துக்க முடியல, ஏத்துக்கிட்டும் சரியான வழியில போக முடியல. அது அது அந்த கால சூழ்நிலைகள் போக்குவரத்து அது நிறைய அதுக்கு பின்னாடி விஷயம் இருக்கு. அதை நம்ம கடக்க வேண்டினோம், கடக்கணும். ரொம்ப நிதானம் வேணும், அடங்கணும். அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க போன சத்சங்கத்துல நீங்க ஐயா பேசின மாதிரி, அடங்குதல் அடங்குதல் அடங்குதல். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முந்தி என்னுடைய சைவ சித்தாந்தத்துல முக்கியமான ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முந்தி அஞ்சு தடா அடங்குதல் என்ற வார்த்தையை கொண்டு வந்துருவார். ஏன்னா அதுதான் அதுல மேன்மையா இருக்குது என்ற வகையில இன்றைய ஒரு நல்ல சத்சங்கம் மறுபடி மறுபடியும் போட்டு கேட்டு நம்மளுடைய ஆன்மத்து முன்னேற்றத்தை பயன்படுத்துவோமாக. அதுக்கு பாபாஜி நமக்கு துணை இருந்து வழிகாட்டுவாயாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மருமை கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இன்று வாசித்த வாசிப்பில் இருந்து அதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்குள் கொண்டு சென்று அங்கிருந்து சில விளக்கங்களை எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை. அதை லாபகமாக தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் அதை மிகவும் அருமையாக லாபகமாக அதை கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதமான முறையில் சாதகர்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் அது அமைந்திருக்கும் என்று நம்பிக்கை எனக்கு உண்டு. இப்போது இறைவனையா இல்லாத காரணத்தால் அவர் இருந்தால் என்ன மாதிரி இதை தொகுப்பாரோ அந்த முறையில் சில விடயங்களை இன்றைய வாசிப்பிலிருந்து உங்களுக்கு எடுத்து தருகின்றேன். பாபாஜி சொல்லுகின்றார், நாங்கள் ஒவ்வொருவருமே சாதகர்களாக இருக்கும் ஒவ்வொருவருமே நாங்கள் இந்த உடலில் உயர்ந்த காரியங்களுக்காக நாங்கள் பிறந்திருக்கின்றோம். மிக்க நல்ல எதிர்காலம் எங்களுக்கு உண்டு. கிரியா யோகத்தை பயன்படுத்தி எங்களிடம் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றார் சாதகர்களை. இன்னொரு விடயமும் சொல்லுகின்றார் பாபாஜி. இன்றைய வாசிப்பில் பாபாஜி விரும்புவது என்னவென்றால் தைரியம், உழைப்பு, மகிழ்ச்சி, இது மூன்றும். அதே நேரம் புகழ்ச்சியையும் முயற்சியையும் வெறும் புகழ்ச்சியும் முயற்சியும் வெறும் வார்த்தைகள், அவை ஆத்ம ஒளியை பாதிக்க மாட்டா, தூள உடம்பை கூட அவை தொடுவதில்லை, வெளியில் நிகழும் அதிர்வுகள் என்ற உண்மையை போட்டுடைத்திருக்கின்றார். ஆகவே இந்த உலகம் எங்களை தூற்றட்டும், இயற்சியில் மலையில் நினைக்கட்டும், மக்கள் எங்களை அயோக்கியர் என்று தூற்றட்டும், பயப்படாதே, நீ பிரம்மமே அன்றி வேறில்லை என்பதை சொல்கின்றார். ஆன்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை காட்டுகின்றார் உள்ளே. ஆகவே அப்படியான இரண்டு விடயங்களை அவர் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக தந்த மாதிரியே அவை அமைந்திருக்கின்றன. அதைவிட முதலில் எது இருந்தது என்று கடவுளை சிந்திக்க வைக்கின்றார். அப்போது யார் நாம், அப்போது யார் என்ற கேள்வியை உருவாக்குகின்றார் பாபாஜி. ஆகவே நான் என்பது ஆன்மா, அந்த ஆன்மாவுக்குள்ளும் கடவுள்தான் இருக்கின்றார் என்பதை இலகுவாக சொல்கின்றார் தன்னுடைய பாணியில். அதே நேரம் அன்பிலிருந்தே நீங்கள் பிறந்தீர்கள், அன்பாலேயே வாழ்கின்றீர்கள், அன்புக்கே திரும்பிச் செல்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். இங்கு அன்பு 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 என்று வந்ததெல்லாம் கடவுள். ஆகவே இந்த கடவுளை அடையும் வழிக்காகத்தான் அன்பிலிருந்து தொடங்கி தொண்டு பக்தி சரணாகதி என்ற வழியை அவர் காட்டுகின்றார் எங்களுக்கு என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. அதைவிட பாபாஜி சொல்கின்றார், எங்களை அவர் பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்து செல்கின்றார், இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்கின்றார், அழிவிலிருந்து அழியாமைக்கு அழைத்து செல்கின்றார் என்று கூறுகின்றார் தன்னுடைய கிரியா யோகம் மூலம். அதற்கு என்ன தேவை என்று சொல்கின்றார், ஆத்ம ஞானம் தேவை என்று சொல்கின்றார். ஆத்ம ஞானத்துக்குரிய பொருளையும் சொல்கின்றார். ஆத்ம ஞானம் என்றால் என்ன? தன்னலமற்ற தன்மை. அந்த தன்னலமற்ற தன்மை இருந்தால்தான் இந்த அன்பு தொண்டு பக்தி சரணாகதியில் நாங்கள் வெற்றி பெறலாம் என்பது பெரியோரு கூற்று பாபாஜியினார். ஆகவே கடவுள் எங்களுக்குள் வசிக்கின்றார், அவரது வெளிப்பாடுகள் அது பற்றி ஆழமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது நம்மை உண்மைக்கு அருகில் அழைத்துச் செல்லும். உலகம் முழுவதும் சகோதரத்துவம் அமைய ஆத்ம ஞானமே வல்லமை படைத்தது என்று சொல்கின்றார். ஆகவே தன்னலமற்ற தன்மைதான் இங்கு முக்கியம். அதன் ஒரு ஆன்மீக சொல்லுத்தான் ஆத்ம ஞானம் என்பது என்பதை பாபாஜி அழகாக விளங்கப்படுத்துகின்றார். இந்த சாரங்கள் எல்லாம் ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கார்த்திகேயா சொன்ன மாதிரி சைவ சித்தாந்தத்தில் இதன் விரிவுகள் முழுக்க படித்து கொண்டு வந்து கொண்டு போகின்றோம் அடிப்படை கருத்தில். ஆகவே நாங்கள் சைவ சித்தாந்த வழி நிற்போம், கிரியா யோகா செயலில் நிற்போம், இறுதியில் ஆத்ம ஞானத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் விடை காண்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமஹோம். ஓம் சிவாய நமஹ.